அனைவருக்கும் வணக்கம். ஓவியம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யாருக்குமே பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஓவியத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடிய விதமே ஒரு வித்தியாசமானது அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா ஓவியங்களும் ஒவ்வொரு வகையில் இருக்கு. ஓவிய கலையிலேயே பல்வேறு வகையான விதங்கள் வந்து இருக்குங்க. எவ்வளவோ எல்லைகளை கடந்து பறந்து வாழக்கூடிய மக்கள் மனங்களை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரே கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஓவிய கலை தான். காண்பவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அவங்களுடைய உள்ளங்களை தன்வயப்படுத்தக்கூடிய வித்தை இந்த ஓவிய கலைக்கு இருக்கு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் வந்து இந்த ஓவியத்தை விரும்பிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா எங்க வேண்டுமானாலும் பார்க்கலாம். இந்த ஓவியத்தோட சிறப்பு அப்படிங்கறது எவ்வளவோ காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் கூட அழியாம இருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா இந்த ஓவிய கலை தான். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா சுந்தர சோழபுரம் ஓவியர் திரு பாஸ்கரன் அவர்கள் ஓவிய கலையின் சிறப்புகள் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
என் பேர் வந்து பாஸ்கரன். என்னோட இருப்பிடம் வந்து சுந்தர சோழபுரம். சுந்தர சோழபுரம்னு சொன்னாக்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு சொல்றேன். இயக்கம் நேர்களுக்கு என்னன்னா, ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி தேசிய உகந்த பட்டினம் அப்படிங்கிறதான் இந்த ஊராக இருந்தது, அந்த பேரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் வந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, சுந்தர சோழன் அப்படிங்கிறவர் வந்து அவங்களுடைய அப்பா வந்து இந்த கம்மாயை வந்து பராமரிப்பு வேலைகள் வந்து இங்கே வரையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் இங்கே வந்து சுந்தர சோழ கண்மாயி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாளையிடவில் மறைவு தான் வந்து சுந்தர கம்மாய் அப்படிங்கிற ஒரு பேர், பெரிய கம்மாய் இங்கே இருக்கு ஊரில். அதுக்கு உண்டான சான்றுகள்லாம் இங்கே கோயில் கல்வெட்டில் இருக்குது. அதனால இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன்.
ஓவியம் வர என்ன உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு?
எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு 4வது படிக்கும்போது எனக்கு அதுக்கு உண்டான ஆர்வங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கூட படித்தவங்க டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து என்னை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து அப்போ வந்து பழைய காலத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது சிலேட்டில் வந்து வீட்டு படம் எழுதிட்டு போனோம். அப்போ வந்து பசங்க கூட இருக்கவங்க 5வது படிக்கிறவங்க 6வது படிக்கிற எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து சிலேட்டில் எழுதி வாங்குவாங்க. என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதி வாங்குவாங்க. அதுலேருந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களா செய்ய ஆரம்பிச்சு ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சேன். பென்சில் டிராயிங்ல ஒவ்வொரு விஷயங்களா வரைய ஆரம்பிச்சேன். அது மூலியமா தான் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. இவருக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க தான் வந்து அப்போ வந்து கோலங்கள்லாம் அதையும் நிறைய வரைவாங்க. கோலங்கள் வரையும்போது எனக்கு எப்படி வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருக்கும் பட்சத்துல எனக்கு வந்து அதுல ஆர்வம் அதிகமா ஏற்பட்டு நான் பென்சில் டிராயிங் வரைய ஆரம்பிச்சேன். அது மூலியமா தான் எனக்கு வந்து அதிகமான ஓவிய ஆர்வம் வந்து.
நீங்க ஓவியம் வரையும் போது அதிகமா பயன்படுத்துற பொருள் என்ன? பொதுவா எல்லாரும் பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இப்பெல்லாம் டெக்னாலஜி வைஸா பார்த்தா ரோலர் அப்படி அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா நீங்க என்ன என்ன சார் யூஸ் பண்றீங்க?
நான் வந்து நார்மலா வந்து பென்சில் அதிகமா பயன்படுத்துவேன். ஏன்னா மூலதனம் வந்து பென்சில் தான். ஸ்கெட்ச் போடுறதுக்கு வந்து மெயினா பென்சில யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்து பிரஷ் யூஸ் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி பயன்படுத்துறாங்க. மிஷினரி எல்லாம் வந்துருச்சு. நான் அது நான் பண்ணதில்லை. ஏன்னா வந்து மிஷினரியை வந்து நான் இல்லை, என்னுடைய கைத்திறன் நினைந்துதான் நான் இருக்கிறேன். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரஷ் வச்சு தான் யூஸ் பண்றேன். ஸ்கெட்ச் போடுறதுக்கு பென்சில் யூஸ் பண்றேன்.
நீங்க முதல் வரைஞ்ச ஓவியம் என்ன சார்?
சின்ன வயசுல நிறைய வரைஞ்சிருக்கேன். ஆனா முத முதல்ல அதாவது இதுக்குள்ள வந்துட்டு நான் கலரிங் பண்ண முத முதல் ஓவியம் வந்து இளையராஜா, இசைஞானி இளையராஜாவுடைய ஓவியத்தையும், அதுக்கப்புறம் ரமணர்னு சொல்லிட்டு ஒரு மகான் ஒருத்தர் இருக்காரு அவருடைய ஓவியத்தையும், அதுக்கப்புறம் நடிகை ஐஸ்வர்ய ராய் இருக்காங்கல்ல அவங்களோட ஓவியம், இது மூணும் தான் முத முத வரைஞ்ச பெயிண்டிங்கா கலர் போட்டு வரைஞ்ச இந்த பெயிண்டிங் தான் மூணு.
ஓவியங்கள்லயே உங்களை ஈர்த்த ஓவியம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
எனக்கு ஈர்த்த ஓவியம்னா ரவிவர்மா காலத்துல வரைஞ்ச ஓவியங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்த்துருச்சு. அது மூலியமா எனக்கு அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேட ஆரம்பிச்சு, அவங்க எப்படி நுணுக்கங்கள்லாம் கையாண்டுருக்காங்க அதை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாம் கத்துக்கிட்டு நான் வந்து குருநாதர் மூலியமா நான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சேன்.
இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் அழிஞ்சிட்டு வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
இல்ல அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கறது வந்து, அதாவது இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து அதை வந்து யாரு வந்து அவ்வளவு முன்னாடி வரைஞ்சவங்க மாதிரி இப்ப யாரும் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆர்வமா செய்ய வர மாட்டேங்கிறாங்க. அதனால அழுகிற ஒரு தருணம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுமே. வந்து இந்த கலை வந்து உலகம் இருக்கு வரைக்கும் இந்த கலை அழியவே அழியாது, இது என்னுடைய கருத்து.
இப்ப இந்த அட்டை படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்லாம் அவங்க ஓவியம் வரைஞ்சிட்டு தான் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்டிங் மிஷின் அப்படிலாம் வந்துருச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்?
அதாவது முன்னாடி வந்து ஓவியர்கள் வந்து எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி புத்தகத்துக்கு எல்லாம் வந்து அட்டை படங்கள்லாம் வந்து வாட்டர் கலர், அதாவது நீர் வண்ணமும் அதை வச்சுதான் பயன்படுத்தி பிரஷ்ல கொடுத்து திரும்பி எடுத்து அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் அப்படி வரைஞ்சாங்க. இப்போ வந்து அது இல்லாம மிஷினரி வந்துருச்சு. இப்படி ஒரு ஒரு படம் பண்ணிட்டோம்னா அதை வச்சு 1000 பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இவ்வளவு டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு. ஆனா என்னதான் 1000 தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் சரி, ஆனா வந்து அந்த ஒரிஜினல், அதாவது ஒன்னு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரிஜினல் வேணும்ல, அது வந்து நம்ம ஓவியர்கள் மூலியமா தான் அது வரைய முடியும். கண்டிப்பா ஏற்றக்கூடிய உண்மை, ஓவியர்கள் எல்லாருமே ஏற்றக்கூடிய உண்மை. அதனால வந்து நம்ம வந்து மிஷினரிய வந்து அட்வான்டேஜா போகுது அப்படின்னு நினைக்காம அது மூலியமா நம்ம என்ன விஷயத்த எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உள்வாங்கி செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இலக்கு அடைஞ்சிடலாம்.
ஓவியங்கள் வரையதோட நுணுக்கங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
ஓவியத்தை பத்தி சொல்லணும்னா வந்து முதல்ல வந்து நீர் வண்ணம், அதாவது வாட்டர் கலர் ஓவியம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கடுத்து அக்ரிலிக் கலர்னு ஒண்ணு இருக்குது, இதுல மீடியம் வந்து நிறைய இருக்கு, கடைசியில் வந்து ஆயில் கலர் பெயிண்ட், ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுல அதிக, அதாவது ஹையஸ்டான ஒரு விஷயம் வந்து ஆயில் பெயிண்டிங் தான். இதை நான் வரைகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் வந்து பேஸ் அதோட ஒரு சில பேர் வாட்டர் கலர் மட்டும்தான் கொண்டு வந்திருப்பாங்க, சில பேர் அக்ரிலிக் கலர் கொண்டு மட்டும்தான் இருப்பாங்க, சில பேர் ஆயில் கலர் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா இது வந்து ஆயில் கலருங்கிறது வந்து நம்ம அதிகமா வந்து இந்த காலத்துல ரவிவர்மா காலத்துல வந்து பேஸ்ட் கலர் மூலிகை கலர்ல வச்சு பண்ணாங்க. அப்ப வந்து இப்ப வந்து அந்த மூலிகை கலர்லாம் கிடைக்காது, அதனால வந்து ஆயில் கலர்ல வந்து அதனுடைய தன்மை வந்து மாறாம இருக்கிறதுனால இதுதான் உச்சபட்ச, அதாவது ஓவியத்துடைய உச்சபட்ச மீடியமா இருக்குது. அதனால வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்க உள்ளவங்களும் அதிகமா விரும்புற வந்து ஆயில் பெயிண்டிங்க தான் விரும்புறாங்க. ஏன்னா இது வந்து 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் இதனுடைய ஆயில் தரம் குறையவே குறையாது, வெயிலையோ மலையிலையோ எந்த இடத்துலயுமே இதனுடைய தன்மை குறையவே குறையாது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா நீங்க நீர் ஒண்ணு அப்படிங்கிற அந்த வாட்டர் கலர்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்கும், சீக்கிரமா வரைஞ்சு முடிச்சிடலாம். ஆனா அது குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்கும், கொஞ்ச நாள்ல வந்து வெயில் பட்டாவோ இல்ல தண்ணி பட்டாவோ அது அழியக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா அந்த ஆயில் பெயிண்டிங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வெயில வச்சாலும் மலையில வச்சாலும் இதனுடைய தன்மை மாறவே மாறாது. நம்மளை, அதாவது ஓவியர்களை தாண்டி நம்மளுடைய காலகட்டம் தாண்டியும் நம்மளுடைய ஓவியங்கள் பேசணும்னா அது வந்து கண்டிப்பா ஆயில் பெயிண்டிங் மட்டும்தான்.
இந்த ஓவியங்களை பாராட்டி உங்களுக்கு அவார்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா சார்?
அதாவது நான் வந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தேன், வரைய ஆரம்பிச்சுட்டு வந்து நான் அதாவது விருது வாங்கணும் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் வந்து கண்டிப்பா இந்த ஓவியத்தை வரைய கிடையாது, கலை வந்து வரைய கிடையாது. நான் வரைய ஆரம்பிச்சேன் என்னுடைய ஹார்ட் ஒர்க்ல பாத்துட்டு நல்லா வரைஞ்சிருக்கீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காம்படிஷன்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் அவார்டு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பா எனக்கு பெருமையான விஷயம் தான். ஆனா நான் விருதை நோக்கியோ இல்ல அவார்டை நோக்கியோ நான் எந்த ஒரு வேலை பண்ண நான் செய்யறது கிடையாது. தமிழக அரசு வந்து இருக்குன்னு ஒரு துறை இருக்குது, அதாவது கலை பண்பாட்டுத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அது 4 மண்டலங்கள் சேர்ந்தது கலை பண்பாட்டுத்துறை. அங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தா என்னுடைய பெயிண்டிங்கை வந்து கண்காட்சியில் வச்சிருந்தா என்னுடைய பெயிண்டிங்கை செலக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது விருது மற்றும் சான்றிதழ் காசோலை அனைத்தும் கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினாங்க. இந்த வருடத்துல பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருந்துச்சு. இதை தாண்டி என்னன்னா, அதாவது சித்திரகலா பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு காலேஜ் இருக்கு, ஓவிய காலேஜ் இருக்குது, கலைக்கல்லூரி இருக்கு. அங்க வந்து இந்த ஓவியர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. அது பண்ணும்போது அங்கே போய் கலந்துக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2013 வந்து போய் கலந்துக்கிட்டு டைரக்டர் மூலியமா சிறந்த ஓவியர்களுக்கு விருது கொடுத்தாங்க. இந்த வருடத்துடைய முதல் மாதத்துல போயிருந்தேன், தேர்ந்தெடுத்து எனக்கு அதே மாதிரி 2nd முறையாக எனக்கு விருது கொடுத்துருந்தாங்க. இது நான் பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பெருமையான விஷயமா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லை. இப்ப நாங்க வந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் நாங்க வந்து கலெக்ஷன் பண்ணி வரைஞ்சு இங்கிருந்து வெளிநாட்டு வெளியில கொண்டுகிட்டு போக வேண்டிய சூழல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, சென்னையில கலைக்கல்லூரி இருக்கு. முன்னெல்லாம் அந்த ஒருங்கிண ஓவியர்களை ஒருங்கிணைச்சு இது மாதிரி ஓவிய கண்காட்சி எல்லாம் வச்சாங்கன்னா ஓவியம் அழியாம நீண்ட நாள் வாழும், அதாவது ஓவியர்கள் வாழ்வாங்க. அதுக்கு உண்டான முயற்சியை தமிழக அரசு எடுக்கணும்னு இதன் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.
வருங்கால இளைஞர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
வருங்கால இளைஞர்கள் வந்து கலை வந்து என்னைக்கு அழியக்கூடிய விஷயம் இல்லை. கலை வந்து அதாவது சரஸ்வதி வந்து நம்ம வணங்கணும் கண்டிப்பா. கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும். இது என்ன இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கலை அருவத்தோட பார்க்கணும். எல்லாமே கலை தான். நம்ம நடக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து தூங்குறதுல இருந்து பாக்குறதுல இருந்து எல்லாமே கலை தான். அது கலைக்குள்ளதான் வருது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து நம்ம ஓவியர்கள் வந்து நம்ம கத்துக்கிட்டா நம்ம வந்து நம்மளுக்கு அப்புறம் யாரும் அதை கத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேர்கிட்ட சொன்னோம்னா அந்த அவங்க நாலு பேர் வந்து எட்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வந்து கலையை வளர்க்கணும். வந்து கலை என்னைக்குமே அழிய அழியாது. ஓவியர்கள் அழிந்தாலும் கலை வந்து என்னைக்குமே அழியாது. அதனால இப்ப உள்ள இங்கே இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா கலை மற்ற அந்த மியூசிக் கத்துக்கிறீங்க, சிலம்பம் கத்துக்கிறீங்க, உடற்பயிற்சி எல்லாமே கத்துக்கிறீங்க, நீங்க வந்து கராத்தி எல்லாமே கத்துக்கிறீங்க. அப்படி அதை மாதிரி இணையும் பார்க்காம இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் வந்து அதை வந்து நீங்க அதை எடுத்துக்கிட்டு போய் கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போகணும். இதை வந்து அழியாம கொண்டு போகணும். அப்படிங்கிற பட்சத்துல இதையும் நீங்க ஒரு அசதையோட ரசித்தன்மையோட பார்த்து அதை கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கீங்கன்னு சொல்லி இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும்.
இப்ப சார் நீங்க ஓவியம் வரைய சொல்லி கொடுக்கும் போது அடிப்படையா ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க எதை சார் சொல்லி கொடுப்பீங்க?
அடிப்படை ஓவியம்னா முதல்ல ஃப்ரீஹேண்ட் டிராயிங் தான் முதல்ல சொல்லி கொடுப்பான். அதாவது பென்சில் எடுத்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து ஒரு ஒரு கார்னர் டிசைன் வந்து பண்றான். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய கை எந்த அளவுக்கு நம்ம போகுது எப்படி வருது அப்படிங்கறத பாக்குறதுக்காக முதல் அடிப்படையை வந்து ஃப்ரீஹேண்ட் டிராயிங் சொல்லிப்போம் சொல்லி கொடுக்குறான். அதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து வரைஞ்சு கொடுத்துருவோம், இன்னொரு பக்கம் அவங்க அதை பார்த்து வரையணும். அதாவது அது அதே மாதிரி எப்படி பண்ணணும் அப்போ அப்படித்தான் நாங்கள் அடிப்படையா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து இப்ப நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன், சிறந்த ஆசிரியர்னு சொல்லிட்டு எனக்கு நேஷனல் அகாடமில இருந்து உனக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு அதை கண்டினியூவா வந்து நான் ஸ்கூலுக்கு போக முடியாத சூழல் உருவானதுனால இப்ப நான் வீட்டுல இருந்து இந்த ஓவியங்களை அதாவது ரெகுலரா ஒர்க் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கேலரிஸ் நிறைய இருக்கு, ஆர்ட் கேலரி, பெங்களூர், மதுரை, திருச்சி, சென்னை அது மாதிரி இடங்கள்லாம் நிறைய ரெகுலரா ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க அந்த ஒர்க்கை நான் ரெகுலரா பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து இன்னும் திருப்திப்படலை. இது வந்து நான் வியாபாரத்துக்காக பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் சொல்லணும் அப்படிங்கிறத அந்த முழு திருப்தி அதுலதான் இருக்கு. அதனால வந்து நான் கூடிய விரைவில் ஒரு ஓவிய கூடம் ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஆர்வம் உள்ளவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து இந்த கலையை வளர்க்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஓவியத்தை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இப்ப ஆர்ட் கேலரி வரையறேன்னு சொன்னீங்களா, என்னென்ன அந்த ஆர்ட் கேலரியில என்னென்ன மாதிரியான ஓவியங்கள் சார் வரைவீங்க?
அது எல்லா ஓவியமும் அதில் ஆட்கலர்னா வந்து எல்லா ஓவியமும் இருக்கும். அதாவது தஞ்சாவூர் ஓவியத்தின் சொல்லி கலாச்சார ஓவியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இந்த ஸ்டோன் வச்சு கல் பதிச்சு செய்வாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது பண்ணுறாங்க. இப்போ தான் அதிகமாக வியாபாரம் வந்து அதிகமாக அதுதான் போய்கிட்டு இருக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லிட்டு. இது இல்லாமல் வந்து போஸ்டர் கலர் ஒர்க் இருக்குது, அப்புறம் ஆயில் கலர் ஒர்க் இருக்கு. எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நான் வந்து ஆயில் கலர்ல வந்து நிறைய ஒர்க் பண்றதுனால இந்த தெய்வ படங்கள், போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. ஃபைனான ஒர்க் நல்லா பண்றது அப்படிங்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய மால், பெரிய பெரிய அரண்மனையில எல்லாம் நம்மளுடைய பெயிண்டிங் வந்து நிறைய இருக்குது. ஹோட்டல்ஸ்ல நிறைய இருக்கு. அதனால எனக்கு கொடுக்குற ஒர்க் வந்து ஆயில் பெயிண்டிங் ஒர்க் தான் கொடுக்குறாங்க. அது ஃபைனா எதிர்பார்க்குறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப தஞ்சாவூர் பேலஸ்ல ஒரு ஓவியம் இருக்கு சார், அது வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த அழிஞ்ச ஓவியத்தை நீங்க மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியுமா சார் உங்களால?
இல்ல, நம்ம ரீக்ரியேட் பண்றதுன்னா அப்ப வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதான் சொன்னேன் முன்னாடியே, மூலிகையை வச்சு நம்ம நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அந்த மூலிகையெல்லாம் இப்ப இந்த உள்ள காலகட்டத்துக்கு அதை அழியாம என்ன பாதுகாக்கணும்னா தொல்லியத்துறையில இருந்து அழியாம அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அதை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாதுகாத்தாவே நம்ம வந்து அதை அழியாம நம்ம பாத்துக்கலாம். அதனால வந்து அந்த பழைய விஷயத்த வந்து நம்ம அழிஞ்சதை வந்து திருப்பி பண்ணி அது மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா அது பண்ண முடியாது, யாருந்தாலும் முடியாது. அதனால வந்து அதை அழியாம, இன்னுமே அதை அழியாம பாதுகாத்தாவே நம்ம அது கலையை வந்து பாதுகாத்ததுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும்னு என்னுடைய கருத்து தெரிஞ்சு.
இப்ப இந்த ஓவியங்களை தவிர்த்து நீங்க வேற என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
எனக்கு வந்து ஓவியம் தான், அதாவது நான் ஆரம்பத்துல ஒரு ஹாபியா இந்த இதை செய்ய ஆரம்பிச்சேன். எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன அப்படி சொல்றாங்களே நம்ம நல்லா வரையறோம் போல அப்படின்னு வந்து ஹாபியா தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இது வந்து ஃபுல் டைமா எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. அதனால வந்து இது ஃபுல் டைம் ஒர்க்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ரெகுலர் ஒர்க் நிறைய வந்துட்டு இருக்கு கேலரிஸ்ல, நிறைய ஒர்க் நான் பண்ணி கொடுத்துக்கிறதுனால எனக்கு டைமிங் தான் பத்த மாட்டேங்க வந்து. ஆனால் ஒர்க் நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஆயில் கலர் ஒர்க் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய இன்னும் நிறைய செய்யணும், நிறைய சாதிக்கணும்னு எனக்கு நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நீங்க அரசாங்கத்துல இருந்து ஏதாச்சும் உதவி எதிர்பார்க்கீங்களா சார்?
அதாவது அரசாங்கத்துல உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி கலை பண்பாட்டு துறையில நிறைய விஷயங்கள் விருதுக்கெல்லாம் ஓவியர்கள் அப்புறம் ஓவியர்னு இல்லை, அதாவது கிராமிய பாடகர்கள், கிராமிய தெம்மாங்கு, இசை சம்பந்தமா நிறைய விஷயங்கள், அப்புறம் ஓவியம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்குது கலை பண்பாட்டு துறையில. அதுல வந்து நிறைய வந்து ஓவியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது யாருமே முன்னெடுத்து தெரியல. நிறைய பேருக்கு ஓவியர்கள் அது விஷயங்கள் இருக்குது, எப்படி போறது, எப்படி போய் அணுகுமுறைகள் என்ன, அது எப்படி போகும் என்னன்னு யாருக்குமே தெரியாம இருக்குது. அதை வந்து நம்ம ஓவியர்களுக்காக தெளிவுபடுத்தி அதை வந்து நிறைய ஓவியர்கள் வந்து அங்க போனாங்கன்னாவே நிறைய விஷயங்கள் ஓவியர்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நான் வந்து தமிழக அரசு மூலியமா எனக்கு விருது கிடைக்கணும், எனக்கு வந்து அவார்டு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பல. எனக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தான் நான் ஆசைப்படுறேன். நான் ஓவியத்தை வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கலையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வியாபார ரீதியா இருந்தாலும் நான் கலையை வளர்க்கறதுக்குண்டான வேலைகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால ஓவியர்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லணும், இந்த கலை பண்புடைய துறையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கவர்மெண்ட் மூலியமா நிறைய சலுகைகள் நிறைய வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வருஷ வருஷம் விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சு நம்ம வந்து தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் போய் அதை வாங்கினாங்கன்னா என்ன சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நல்லா வரைகிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அவங்களோட ஓவிய திறமைகளை வெளிக்காட்ட முடியல, நல்லா வரைகிறாங்க ஆனா அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல, அதுக்கு என்ன சார் பண்றது?
அதுக்கு முறையான ஒரு குருநாதர் அணுகணும். இப்ப நான் நல்லா வரையணும் அப்படிங்கிறத நான் டாக்டர் சொல்ல வந்தேன். அதாவது என்னைய மாதிரி இல்லை, எனக்கு முன்னோடி எல்லாம் இருக்காங்க. அதாவது குருநாதர் அப்படிங்கிற ஒருவர் இருந்தால்தான் வந்து அவங்க சிறப்பாக வந்து அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும். கலைங்கிறது வந்து ஒரு குருநாதர் தொட்டு கொடுக்கணும், அப்போ தான் வந்து அந்த கலை வளரும். அதுதான் என்னுடைய கருத்து. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா வந்து நான் கற்றுக்கிட்டதான் அப்படி எப்படின்னா, கொண்டை ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலண்டர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கோவில்பட்டில் இருந்தாங்க, ரொம்ப நாள் முன்னாடி இருந்தாங்க. அவங்களுக்கிட்ட என்னுடைய குருநாதர், என்னுடைய குருநாதர்னா எம்ஜி ஜெகநாத் சொல்லிட்டு பொன்னமராவதியில் ஊர் வந்து பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, அங்கே அவங்க தான் குருகுலமாக அங்கே போய் கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஓவியங்களை பார்த்து எனக்கும் பிரமிப்பாயிட்டான். இதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் எனது குருநாதர்கிட்ட போய் நான் வந்து அந்த கற்றுக்க ஆரம்பித்தேன். குருகுலமாக இருந்து கற்றுக்கிட்டேன். குருகுலமாக இருந்து கற்றுக்கிட்டதுனால தான் அந்த சரஸ்வதி வந்து கடைச்சாங்க, அவங்களுக்கு கிடச்சி ஓவியங்களை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன சொல்ல வந்தோம்னா, கலை ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு குருநாதர் ஒருவர் இருக்கணும். இப்போ வந்து நிறைய இந்த அப்போல்லாம் மீடியாலாம் இல்லை, இப்போ வந்து நிறைய மீடியா இருக்குது, இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு என்னென்னமோ இருக்குது, அதில் எல்லாம் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம், அவங்க ஒளிஞ்சு பார்த்து அது மாதிரி செய்யலாம். இருந்தாலும் ஒரு குருநாதர் அப்படிங்கிறது கலைக்கு இருந்தால்தான் அது சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றி சார், ஓவியங்களை பற்றி மிகவும் அருமையாகவே பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி சார்.
அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை ஓவியக்கலையின் சிறப்புகள் குறித்த புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா சுந்தர சோழபுரத்தைச் சேர்ந்த ஓவியர் திரு ப. பாஸ்கரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.